நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
விவசாயி விவசாயி
பண்பலை ஒலிபரப்பு 107.4 தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து. வணக்கம் நேயர்களே, நிறைய மருத்துவ முறைகள் இருக்குது. இந்தியாவுக்கே உரித்தான ஆயுர்வேதம், சித்தா, அப்புறம் இயற்கை வைத்தியம் யுனானி, அப்புறம் ஆங்கில முறை வைத்தியம் இதெல்லாம் இருக்குது. இது தவிர பார்த்தீங்கன்னா அக்யூ பங்க்சர், அக்யூ ப்ரெஷர் அப்படின்ட்டு இப்போ நம்ம அடிக்கடி டிவியில் பார்க்குறோம், நியூஸில் கேள்விப்படுறோம். சரி, நம்மளுக்கு உள்ள வலியின் தீவிரமாக பார்த்தீங்கன்னா அந்த வலியோட தீவிரம் வந்து குறையாதா அப்படிங்கிற ஒருதுனால வைத்தியத்துக்கு வந்து நம்ம மாறி மாறி போய்கிட்டு இருக்கோம். அக்யூ பங்க்சரில் பண்ண முடியுமா, அக்யூ ப்ரெஷரில் குணமாகுமா அப்படின்ட்டு மாறி மாறி நம்ம போய்கிட்டு இருக்கிறோம். அக்யூ பங்க்சர், அக்யூ ப்ரெஷர்னு பார்க்க போனால் சீன முறை வைத்தியம் அப்படிங்கிறது தான் நமக்கு மேலோட்டமாக தெரியும். மற்றபடி அதில் உள்ள ஃபுல் டீட்டெயில்ஸ் நமக்கு தெரியாது இல்லைங்களா. அரைகுறை வைத்தியர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த வைத்திய நாலெட்ஜை வச்சு கூட சில பேர் வீட்டிலே சுயமாக பண்ணுவாங்க, அதுதான் ரொம்ப டேஞ்சரஸ் அப்படின்ட்டு அதையும் நம்ம கேள்விப்படுறோம். சரி, இப்போ இந்த அக்யூ பங்க்சர்னா என்ன, அந்த வைத்திய முறை எப்படி பின்பற்றப்படுது, அதோட பாரம்பரியம் என்ன, என்னென்ன நோயெல்லாம் அதன் மூலம் தீர்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி விரிவாக பேசுறதுக்காக எஸ் விஜயகுமார் அவர்கள் நம்ம நிலையத்துக்கு வந்திருக்கிறாங்க. இவங்க இந்த அக்யூ பங்க்சர் முறையை வந்து பின்பற்றிட்டு நிறைய பேருக்கு வந்து தீர்வும் சொல்லியிருக்கிறாங்க, அதை பத்தி விரிவா பேசலாம். வணக்கம் சார்.
வணக்கம்.
சொல்லுங்க சார், இது எங்க உள்ள பாரம்பரியம், எப்படி நம்ம நாட்டுக்கு வந்தது, என்ன நோய்கள்லாம் இதெல்லாம் தீர்க்கலாம், அதை பத்தி விரிவா சொல்லுங்களேன்.
அக்யூ பங்க்சர் அப்படிங்கறது எல்லாருக்குமே தெரியும், அது ஒரு சீன பாரம்பரிய மருத்துவம். சீனர்கள் ஒவ்வொருத்தருமே, சீனாவில் இருக்கிற ஒவ்வொருத்தருமே கட்டாயம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்க ஒரு பாரம்பரிய மருத்துவ முறை தான் அக்கு பஞ்சர். அக்கு பஞ்சர்னா என்ன, அக்கு அப்படிங்கிறது புள்ளி, நம்ம உடம்புல இருக்கிற ஒரு சில புள்ளிகள். அந்த புள்ளி அப்படின்னாக்கா சக்தி ஓட்ட புள்ளிகள்னு சொல்லலாம். நம்ம உடம்புல இருக்கிற சக்தி ஓட்ட பாதையில் இருக்க சில புள்ளிகள் தான் இந்த அக்கு பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பஞ்சர் அப்படிங்கிறது நம்ம அதை தூண்டுறதாவது குத்துறது, அக்கு பஞ்சர்ன்ற அப்படி தான் பேர் வந்தது. அந்த குறிப்பிட்ட புள்ளிகளை நம்ம தூண்டுறது ஊசி மூலமாக தூண்டலாம், ஊசியில் குத்தி பண்ணுறது அது அக்கு பஞ்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. அக்கு ப்ரெஷர் அப்படிங்கிறது அந்த புள்ளிகளை நம்ம விரல் மூலம் நம்ம அழுத்தி அதை தூண்ட வைக்கிறது. இன்னும் இப்போ அக்கு டச்சுன்னு ஒன்று வந்திருக்குது, மேலோட்டமாக அந்த புள்ளிகளை நம்ம விரல் நுனியால் லேசாக தொட்டா போதும், அந்த புள்ளியை ஆக்டிவேட் பண்ணணும், அதை தூண்டணும், அவ்வளோதான். இந்த தூண்டுதல் மூலமாக அந்த சக்தி ஓட்ட பாதைகளில் இருக்கிற சக்தி அதோட ஓட்டம் சீர்படும், எந்த தேக்கமும் இல்லாமல் சீர்படும். இதை சரி பண்ணுறதுக்காக தான் இந்த மருத்துவ முறை. இதை சீன பாரம்பரிய மருத்துவ முறையில் ஒன்று. ஆனால் உண்மையிலேயே பார்க்க போனால் 8000 வருஷத்துக்கு முன்னாலேருந்து சீனாவில் இந்த அக்குப்ரஞ்சர் மருத்துவத்தை அவங்க ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாலும், அதுக்கும் முன்னாலேயே இது இந்தியாவில் ஆரம்பிக்கப்பட்ட, இந்தியாவில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு மருத்துவ முறை அப்படின்னு தான் இப்போ இன்றைக்கி எல்லாருக்குமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். நம்ம பாரம்பரிய மருத்துவ முறையில் இந்த வர்மக்கலை அப்படின்றத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இந்த வர்ம சிகிச்சை வர்மாலையும் இதே மாதிரி தான், சில புள்ளிகளை உடம்பில் இருக்க சில புள்ளிகளை தூண்டுறது மூலம் நோய்களை குணப்படுத்துறது, அந்த மாதிரியான வேலைகள்லாம் ஆரம்பத்துலேருந்தே நம்ம இந்தியாவில் செஞ்சிட்ருக்காங்க. இந்த மருத்துவ முறை அப்படின்னாக்கா ரொம்ப பரவலாக எல்லாருக்குமே தெரியாமல் போயிடுச்சு. அதுக்கு காரணம் பழைய காலத்தில் இருக்க அந்த குருகுல முறை, அந்த குரு இது தெரிஞ்சிருக்க ஒரு குரு அவரோட சிஷியன்னு பிரதான சிஷியனுக்கு மட்டும்தான் சொல்லிக் கொடுப்பாரு, சொந்த மகனு கூட சொல்லிக் கொடுக்க மாட்டார், அந்தளவுக்கு சீக்ரெட்டாக அதை மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. இதில் அந்த வர்மக்கலை ஏன் அந்தளவுக்கு பரவலைன்றதுக்கு இன்னொரு காரணம், அதில் சில சைடு எஃபெக்டும் இருக்குது. இந்த படுவர்மம் தொடுவர்மம்லாம் சொல்கிற மாதிரி அதனால சில தாக்குதல்களையும் நடத்த முடியும். அப்போ அதனால அந்தளவுக்கு சீக்ரெட்டாக வச்சுருந்தாங்க. அதில் இருக்கிற இந்த வைத்திய முறைகளை மட்டுமே எடுத்துக்கிட்டு சீனர்கள் இந்த அக்குப்பஞ்சர் மருத்துவ முறையை அவங்க மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. இதில் நம்ம உடம்பில் பார்த்தீங்கனாக்கா, இப்போ டீப்பாகவே நம்ம இப்போ அக்குப்பஞ்சரை இதை பற்றி சொல்லலாம். நம்ம உடம்பில் ஒரு சக்தி ஓட்ட பாதைகள் அப்படின்னு நிறையா இருக்குது, ஒரு 12 சக்தி ஓட்ட பாதைகள் இருக்குது. அந்த 12 சக்தி ஓட்ட பாதைகள், அதை தவிர 2 எக்ஸ்ட்ரா சேனல்ஸ் இருக்குது, மொத்தம் 14 சேனல்ஸ். இந்த சக்தி ஓட்ட பாதைகள் அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட உறுப்பு சார்ந்ததாக இருக்குது. உதாரணத்தை சொல்லப்படனாக்கா, இப்போ இருதய சக்தி ஓட்டப்பாதை, சிறு குடல் சக்தி ஓட்டப்பாதை அப்படின்னு சொல்கிறோம். அந்த உறுப்பு சம்பந்தப்பட்ட அந்த சக்தி ஓட்டப்பாதை விரல் நுனியிலேருந்து ஆரம்பித்து குறிப்பிட்ட இடம் வரைக்குமா, இல்லாட்டி அந்த உள்ள உடம்பில் இருக்க குறிப்பிட்ட இடத்துலேருந்து விரல், கை விரல் இல்லாட்டி கால் விரல் நுனிகள் வரைக்குமே போய் முடிகிற மாதிரி ஒரு 12 சக்தி ஓட்டப்பாதைகள் இருக்குது.
இது எல்லாருக்கும் ஒரே மாதிரி,
எல்லாருக்குமே ஒரே மாதிரி தான் இருக்கும், எல்லாருக்குமே ஒரே மாதிரி தான் இருக்கும், அதில் வித்தியாசமே கிடையாது. அதை இந்த குறிப்பிட்ட வழியாக தான் போகுது, குறிப்பிட்ட இடத்துல தொடங்குது, குறிப்பிட்ட இடத்துல முடியுது. அப்போ அந்த சக்தி ஓட்டப்பாதைகள், இந்த சக்தி ஓட்டப்பாதைகள் அதை பத்தி முழுசா சொல்றதுக்கு முன்னால, நம்ம உடம்புலயே ஒரு ஆர்கன் கிளாக்குன்னு ஒன்று இருக்கு, இயற்கையாகவே ஒரு கடிகாரம் இருக்கு. நம்ம உடம்புல இருக்க அந்த இயற்கை கடிகாரம்ங்கிறது அந்த 24 மணி நேரத்துக்குள்ள குறிப்பிட்ட நேரத்துல குறிப்பிட்ட உறுப்புகள் இயங்கும், அதிகப்படியா இயங்கும். அப்ப அந்த ஆர்கன் கிளாக் அப்படின்றது ஒண்ணு இருக்குது. அது நம்ம எல்லா உடம்புலயும் எல்லாருக்குமே அந்த குறிப்பிட்ட அந்த டைம்ல ஓடிட்டு இருக்கும், 24 மணி நேரமும் இயங்கிட்டு இருக்கும். அந்த ஒரு சக்தியானது ஒரு இடத்துல தொடங்கி அந்த சக்தி ஓட்ட பாதை மூலமா போய் அதோட டைம் முடிச்ச உடனே அடுத்த பாதைக்கு மாறி முழுசா சுத்தி வர்றதுக்கு 24 மணி நேரம். அப்ப அதை இப்போ அதை கொஞ்சம் டீட்டெயிலாகவே சொல்லலாம். இப்போ உதாரணத்துக்கு நம்ம 12 சக்தி ஓட்ட பாதைகள் இருக்குன்னு சொன்னோம். அந்த 12 சக்தி ஓட்ட பாதைகள் என்னென்னாக்கா, லங்ஸ் அது நுரையீரல் சக்தி ஓட்டப்பாதை, அதை தொடர்ந்து லார்ஜ் இன்டெஸ்டைன் அப்படிங்கிறது பெருங்குடல் சக்தி ஓட்டப்பாதை, அதுக்கப்புறம் ஸ்டமக் இறைப்பை சக்தி ஓட்டப்பாதை, அதுக்கப்புறம் ஸ்பிளீன், ஸ்பிளீன்றது மண்ணீரல் சக்தி ஓட்டப்பாதை, அதுக்கப்புறம் இருதயம் ஹார்ட் இருதய சக்தி ஓட்டப்பாதை, அதை தொடர்ந்து ஸ்மால் இன்டெஸ்டைன் அதாவது சிறுகுடல் சக்தி ஓட்டப்பாதை, அதுக்கப்புறம் பிளாடர் யூரினரி பிளாடர் நம்ம சிறுநீர் பை அதை சார்ந்த ஒரு சக்தி ஓட்டப்பாதை, அதுக்கு அடுத்தது கிட்னி சிறுநீரக சக்தி ஓட்டப்பாதை, அதுக்கப்புறம் பெரிகார்டியம் அப்படின்னு சொல்கிறது, பெரிகார்டியம்ன்றது இருதய மேலுரை, இருதயத்தை கவர் பண்ணிகிட்டு இருக்க ஒரு உரை, அதை சார்ந்த சக்தி ஓட்டப்பாதை ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் ட்ரிப்பிள் வார்மர்னு அப்படின்னு சொல்கிறோம், மூ வெப்ப மண்டலம், நம்ம உடம்புல இருக்க 3 வெப்ப மண்டலங்கள் அதை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு சக்தி ஓட்டப்பாதை, அதுக்கப்புறம் கால் பிளாடர் சக்தி ஓட்டப்பாதை, கால் பிளாடர்ன்றது நம்ம பித்தப்பை, அதை தொடர்ந்து லிவர், லிவர்ன்றது நம்ம கல்லீரல், இந்த கல்லீரல் சக்தி ஓட்டப்பாதை, இந்த மாதிரி 12 சக்தி ஓட்டப்பாதைகள் இருக்கு.
சரிங்க சார், இப்போ ஸ்டொமக்னாலே அதுக்குள்ளதான் லார்ஜ் இன்டெஸ்டைன் இருக்கு, ஸ்மால் இன்டெஸ்டைன் இருக்கு, அது ஒரு டவுட்டு. இப்போ ஹார்ட் எடுத்துட்டோம்னா அதோட மேலுரை தான் பெரிகார்டியம், அப்போ ஏன் இது தனித்தனியாக வச்சிருக்கிறாங்க?
இல்லை, அதாவது ஸ்டமக்கு நம்ம இப்போ சொல்கிற நம்ம தமிழில் வயிறுன்னு சொல்கிறதுக்குள்ள இத்தனை ஆர்கன்ஸ் இருக்குது. ஸ்டமக்குன்றது இறைப்பை மட்டும்தான் ஆங்கிலத்தில். இப்போ நம்ம எடுக்கும்போது உணவு சாப்பிடும்போது கொண்டு போய் சேகரிக்கக்கூடிய இடம் ஸ்டமக், இறைப்பை. அந்த இறைப்பையிலேருந்து போகிறது தான் சிறுகுடல், சிறுகுடல் தாண்டி அதுக்கப்புறம் வர்றது தான் பெருங்குடல். அப்போ மூணுமே தனித்தனி ஆர்கனா அதாவது உறுப்புகளாக பிரித்து அதுக்கான சக்தி ஓட்டப்பாதைகளாக இதில் தீர்மானிச்சிருக்காங்க. இதை தவிர இன்னும் 2 சக்தி ஓட்டப்பாதைகள் இருக்குது, டியூ அண்ட் ரென்னுன்னு சொல்லுவாங்க. டியூன்றது நம்ம முதுகு பக்கமாக வால் கீழ் முனையிலேருந்து அப்படி உச்சந்தலை வழியாக ஏறி உடம்பு நடு மத்தியில் ஏறி மூக்கு கீழே அந்த உதட்டில் வந்து முடிகிற மாதிரி ஒரு சக்தி ஓட்டப்பாதை, அதுக்கப்புறம் இனப்பெருக்க சக்தி ஓட்டப்பாதை முன் பக்கத்தில் ஃபுல்லாக வர்ற மாதிரி. அப்போ மொத்தம் 14 சேனல்ஸ் இருக்குது. அந்த 2 சக்தி ஓட்டப்பாதைகளை சேனல்ஸ்னு சொல்லுவாங்க, இதை மெரிடியன்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த 12 ஆர்கன்ஸ் சார்ந்த சக்தி ஓட்டப்பாதைகளில் நம்ம சக்தியானது இதே ஆர்டரில் தான், நான் சொன்ன இதே குறிப்பிட்ட இந்த ஆர்டரில் சுருண்டுகிட்டே இருக்குது. சக்தி ஒரு சேனல்ந்து இன்னொரு சேனலுக்கு போய்கிட்டே இருக்குது, சக்தி ஓட்டம் தான். ரத்த ஓட்டம் கிடையாது, ரத்தத்துக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. ரத்த ஓட்டப்பாதைன்றது வேற, நிணநீர் ஓட்டப்பாதைன்றது வேற, சக்தி ஓட்டப்பாதைன்றது இது ஒரு சக்தி. உதாரணத்துக்கு இந்த லங்ஸ் அதாவது நுரையீரல் சக்தி ஓட்டப்பாதை, அந்த நுரையீரல் எந்த டைமில் ஆக்டிவாக இருக்கும் அப்படின்னா விடிய காலையில் 3 மணிலேருந்து 5 மணி வரைக்கும். அப்போ 3லேருந்து 5 வரைக்கும் நுரையீரல் சார்ந்த அந்த சக்தி ஓட்டப்பாதையில் அந்த எனர்ஜி இருக்கும். 5லேருந்து 7 வரைக்கும் லார்ஜ் இன்டெஸ்டைன் பெருங்குடல் சக்தி ஓட்டப்பாதைக்கு போகும், இதுலேருந்து அதுக்கு போகும். அந்த மாதிரி அதை தொடர்ந்து அடுத்த 2 மணி நேரத்துக்கு இறைப்பை, அதுக்கு அடுத்த 2 மணி நேரத்துக்கு மண்ணீரல், அந்த மாதிரி 12 சக்தி ஓட்டப்பாதைகளும் 24 மணி நேரத்துக்குள்ள ஒரு முழுமையான ஒரு சுழற்சியை அடையும். அந்த குறிப்பிட்ட அந்த நேரத்துல அந்தந்த ஆர்கன்ஸ் அதிகப்படியா இயங்கும்.
அப்ப அந்த டைம்ல வந்து நம்ம ஐக்கு பங்க்சர் பண்ணினா அது இன்னும் எஃபெக்டிவா இருக்கும்,
எஃபெக்டிவா இருக்கும். அது சார்ந்த நோய்களுக்கு அந்த டைம்ல பண்ணலாம். அது அக்குபஞ்சர் மருத்துவ முறைகள்ல நிறைய மெத்தட்ஸ் இருக்குது, அது சார்ந்த அந்த டைம்லயும் நம்ம பண்ணலாம். நம்ம பொதுவாகவே நம்ம இயற்கையாகவே நம்ம ஒரு நாள் 24 மணி நேரத்தோட அந்த பழக்க வழக்கங்களுக்கு சம்மந்தமானதை இந்த உறுப்புகள் அந்த மாதிரி தான் இயங்கிட்டு இருக்குது. இப்போ காலையில் 3லேருந்து 5 வரைக்கும் எழுந்து சாதாரணமாக இந்த வீசிங் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு, ஆஸ்துமா இருக்கவங்களுக்கு அந்த நேரத்தில் ரொம்ப ப்ராப்ளமாக இருக்கும், அப்போ தான் அட்டாக் ஜாஸ்தி வரும். ஏன்னா அந்த தடைபடுது, அந்த லங்ஸில் அந்த சக்தி ஓட்டம் தடைப்பட்டால் அந்த மாதிரி இருக்க அந்த குறிப்பிட்ட நேரத்தில் தான் அதோட எஃபெக்ட் ஜாஸ்தி இருக்குது. அப்புறம் அடுத்தது லார்ஜ் இன்டெஸ்டைன் அப்படின்றது நம்ம காலையில் 5லேருந்து 7 வரைக்கும். பொதுவாக இந்த பெருங்குடலோட முக்கியமான வேலை என்னன்னாக்கா கழிவு நீக்கம், காலை கடன்கள் முடிக்கிறது காலையில் 5லேருந்து 7 வரைக்கும். அதுக்கு அடுத்தது ஸ்டமக், இறைப்பை, இறைப்பை அதிகமாக இயங்குகிற நேரம் காலை 7லேருந்து 9 மணி வரைக்கும். அந்த நேரத்தில் தான் நம்ம காலை உணவு அருந்துறோம். அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்குமே அதுக்கான நேரம் இருக்குது. உண்மையிலேயே ஜீர்ணமாகி எல்லாமே சரியாகிறது ராத்திரி. அதுக்கான அந்த கால் பிளாடர் லிவர், லிவரில் விடிய காலையில் 1லேருந்து 3 மணி வரைக்கும் அதை ஜீரணம் முழுக்கமே அடையுது. நம்ம உணவு காலையில் எடுக்கிறது அந்த சக்தியாக சேமித்து கடைசியில் நள்ளிரவு அதாவது 1-3 மணி வரைக்கும் கல்லீரலில் வந்து அது சக்தி சேமிக்கப்படுகிறது. அதுக்கப்புறம் அடுத்த சைக்கிள் தொடங்குது. இந்த மாதிரி சக்தி ஓட்ட பாதைகள் இதில் எதுலையாவது ஒரு தடங்கள் இருந்தாலோ ஒரு பிளாக் இருந்தால் அதை நம்ம ரிலீஸ் பண்ணுறோம். அதுதான் இந்த குறிப்பிட்ட அந்த புள்ளிகள்.
சரி, இப்ப இந்த 12 சொல்லிட்டீங்க, இது தவிர 2-1 முதுகுல இருந்து
அதான் அது எப்படின்னாக்கா
அதோட வேலை என்னது?
அது ஒன்று இனப்பெருக்க சக்தி ஓட்டப்பாதை, இனப்பெருக்க மண்டலத்தை கட்டுப்படுத்துறது. இன்னொன்று முதுகு தண்டுவடத்தை கட்டுப்படுத்துறது, டியூரன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டு சக்தி ஓட்டப்பாதை, அதுவும் இந்த இது ஆர்கன் சாராத சக்தி ஓட்டப்பாதை.
அப்போ அதுக்கு தான் டைமிங் இருக்குதுங்களா?
இல்லை அதுக்கு டைமிங் கிடையாது, அதுக்கு டைமிங் கிடையாது. பொதுவாகவே எல்லாத்துக்கும் இனப்பெருக்க மண்டலத்தை கட்டுப்படுத்துறதுக்கானது, இதெல்லாம் மற்ற ஆர்கன்ஸை முதுகு தண்டை கட்டுப்படுத்துறதுக்குன்ற மாதிரி. அப்போ நம்ம சாதாரண பொதுவான செயல்பாடுகளை கட்டுப்படுத்தக்கூடிய ரெண்டு மண்டலங்கள் அது.
இப்போ நீங்கள் வந்து இதை அக்யூபங்க்சர் படிச்சிருக்கிறீங்க, நீங்கள் உங்களுக்கு சுயமாகவே பண்ணிக்க முடியுமா இது, இல்லை இன்னொருத்தர் உதவியோடு தான் பண்ணணும்?
இல்லை கண்டிப்பாக நம்மளே பண்ணிக்கலாம். இது ஒவ்வொருத்தரும் இதில் இருக்க அந்த பேசிக் பாயிண்ட்ஸ் என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டா அவங்களே அவங்க நோயை குணப்படுத்திக்க முடியும். அதுதான் இந்த அக்குபஞ்சர் அக்குப்ரெஷரில் இருக்கிற ஒரு சிறப்பு. இதுக்காக எந்த மருந்தும் கிடையாது. இதை நீங்கள் அந்த புள்ளிகளை தொடுவதன் மூலம் அதை தூண்டி விட்டீங்கனாலே போதும். அப்போ அது அந்த இயக்கம் சீர்படும். அப்போ அதனால் உங்கள் நோய்கள்லாம் மாறும்.
இப்போ இதுக்கு சார், இப்போ ஒரு ஒத்தை தலைவலி அப்புறம் சைனசைட்டிஸ்க்குலாம் வந்து அக்யூபங்க்சர் அருமையான ஒரு வைத்திய முறை அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு நோய்க்கும் ஒவ்வொரு கால அளவு மாறுபடும் இல்லைங்களா? மேக்ஸிமம் எவ்வளவு நேரம் ஆகும், மினிமம் அந்த மாதிரி ஏதாவது இருக்குதுங்களா?
இல்லை அந்த மாதிரியும் சொல்ல முடியாது. இப்போ எப்படின்னாக்கா அக்குபஞ்சரை பொறுத்த வரையில் நோய்க்கு சிகிச்சை அளிக்கிறது இல்லை, நோயாளிக்கு தான் சிகிச்சை அளிக்கிறோம். அப்போ உங்கள் உடம்புக்கு, உங்களுக்கு இப்போ தலைவலி வந்தால் அது ஒரு சிட்டிங்கில் சரி பண்ணலாம். எனக்கு ஒருவேளை தலைவலி வந்தால் நான் ரெண்டு சிட்டிங்கும் சரி பண்ண வேண்டியிருக்கும். என்னோட உடம்பு இந்த வைத்திய முறையை எந்த அளவுக்கு ஏற்றுக்குது, எந்த அளவுக்கு அதோட ரெஸ்பாண்ட் பண்ணுதுன்றதை பொறுத்து கால அளவு மாறுபடும். அதுக்காக ரொம்ப ரொம்ப வருஷக்கணக்காக நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 3 வாரத்துலேருந்து 6 வாரத்துக்குள்ளே பெரிய வியாதிகள் எல்லாம் ஓரளவுக்கு கட்டுப்படுத்தலாம்.
பெரிய வியாதினா நீங்கள் எதை மீன் பண்ணுறீங்க? ஏதாவது போகிறது
ரொம்ப நீண்ட நாள் வியாதி, நாள்பட்ட வியாதிகள், நாள்பட்ட வியாதிகளை ஒரு 6 வாரத்துக்குள்ள நம்ம கட்டுப்படுத்தலாம்.
இதுல சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் கிடையாது, அதெல்லாம் சரிப்படுத்த முடியாது.
சரிப்படுத்த முடியாது. அதாவது நீங்க அறுவை சிகிச்சை பண்ண வேண்டிய வைத்தியத்துக்கு அறுவை சிகிச்சை தான் பண்ணி ஆகணும். அந்த ஒரு ஆர்கன்ல குறைபாடு இருந்தால், இல்ல அதுல ஏதாவது மாற்ற வேண்டி இருந்தால் நீங்க அறுவை சிகிச்சை தான் பண்ணி ஆகணும். அதுல இருக்க குறைபாடுகள், அதோட இயக்கத்துல குறைபாடுகள் ஏதாவது இருந்தால் நம்ம அக்குபஞ்சர் மூலமா சரி பண்ணலாம்.
சரி, இப்ப நான் ஒரு 2-3 இது கேக்குறேன். தைராய்டு இல்ல, ஆனா அவங்க வந்து அலோபதி ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிறாங்க. அந்த மாத்திரைகள் சாப்பிட்டு கொண்டே அக்யூபங்க்சர் மூலம் குணப்படுத்த முடியுமா? அது ஒன்று. அப்புறம் இன்சுலின் சரிவர சுரக்காதனால்தான் டயபெட்டிஸ் வருது. அது அந்த கணையத்தை வந்து நம்ம தூண்டி விடுவதன் மூலம் சரிப்படுத்த முடியுமா? அதே சமயத்தில் அவர் மருந்து மாத்திரைகளையும் உட்கொண்டுட்டு இருக்கணுமா?
இப்போ தைராய்டு டயபெட்டிஸை பொறுத்தவரையில் அது ஒரு நாள்பட்ட வியாதி, அதுக்காக மருந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ அந்த மருந்தை சாப்பிட்றத நிறுத்திட்டு நீங்கள் இந்த அக்குபஞ்சர் வைத்தியம் பார்க்கணுன்ற அவசியம் இல்லை. அது பார்த்துக்கிட்டே தொடர்ந்து இதையும் நீங்கள் பண்ணிக்கலாம், அடிஷ்னலாக நீங்கள் பண்ணிக்கலாம். அப்போ அதனால எப்படின்னாக்கா அந்த மருந்தோட வீரியத்தை நீங்கள் குறைச்சிக்கிட்டே வரலாம் படிப்படியாக. நீங்கள் இப்போ எவ்வளோ மில்லிகிராம் சாப்பிட்றீங்களோ அதுலேருந்து அப்படியே படிப்படியாக குறைச்சிட்டு வந்து நீங்கள் சரி பண்ண முடியும். தைராய்டுக்காக ஒரு சில கழுத்து பக்கத்தில் பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் தூண்டி விட்டதுன்னா அந்த தைராய்டு சுரப்பி வேலை செய்யும். ஹைப்பர் தைராய்டாக இருந்தாலும் சரி, ஹைப்போ தைராய்டாக இருந்தாலும் சரி, அந்த ஹார்மோன் சுரப்புகள்லாம் சரி வர வந்துச்சுனாக்கா நீங்கள் மருந்தை படிப்படியாக குறைச்சிட்டே வரலாம். அதே மாதிரி சர்க்கரை வியாதி, சர்க்கரை வியாதின்றதை பற்றி ஒரு பெரிய விளக்கமே சொல்லணும். சர்க்கரை வியாதியும் அந்த பிளட் ப்ரெஷர் ரத்த அழுத்தம்ன்றத ஒரு நோயே இல்லை அப்படிங்கிறது தான் நான் நினைக்கிறது. அதாவது அக்குபஞ்சர் மருத்துவ முறைப்படி எப்படின்னாக்கா இதெல்லாம் எப்படின்னாக்கா நம்ம உடலில் இருக்க செயல்பாடு இயக்க கோளாறு தான், அவ்வளோதான். அது ஒரு நோயாக நம்ம எடுத்துக்க முடியாது. சர்க்கரை நோயை பற்றி பிபியை பற்றி கொஞ்சம் நம்ம விளக்கமாக பின்னால் பார்ப்போம்.
சரிங்க சார். இப்போ இந்த ஊசி சொன்னீங்க இல்லைங்களா, அந்த ஊசி வந்து ஆரஞ்ச் ஸ்டிக்ஸ்னு நான் ஒன்று கேள்விப்பட்டிருக்கேன், அப்புறம் மூங்கில் குச்சிகள் கூட யூஸ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு, அந்த நீடில்ஸ் பற்றி சொல்லுங்களேன்.
இல்லை அதாவது நீடில் தேவையே இல்லை இந்த வைத்தியத்துக்கு. அப்போ அந்த சேனலில் இருக்க அந்த சக்தி ஓட்ட பாதையில் இருக்க புள்ளிகளை தூண்டுறதுக்காக ஏதாவது ஒரு கருவி வேணும். அது நீங்கள் உங்கள் விரல்லையே நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். அதுதான் இந்த அக்கு ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறது. அந்த விரலன்போது நம்ம ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ஒரு சிலரோட அழுத்தம் வித்தியாசமாக இருக்கலாம். இப்போ நான் ப்ரெஸ் பண்ணாக்கா அழுத்தம் ஜாஸ்தி இருக்குது, நீங்களே உங்களை ப்ரெஸ் பண்ணிக்கும்போது நீங்கள் கொஞ்சம் கம்மியாக பண்ணுவீங்க. அந்த தூண்டுதல் முழுமையான அளவுக்கு தூண்டுதல் கிடைக்குமான்றது இருக்காது. அப்போ அந்த புள்ளிகளை தூண்டக்கூடிய செயலை தான் நம்ம இந்த கருவி மூலம் செய்கிறோம். அதில் நிறைய ஊசிகள் இருக்குது. பாரம்பரிய சீனர்கள் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா மூங்கில சீவிட்டு ஊசி மாதிரி பண்ணி குத்திட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தங்கத்தில் வெள்ளியிலெல்லாம் ஊசி, அப்புறம் ஸ்டீல் வந்தது. உலோகங்கள் புது உலோக கலவைகள்லாம் தயாரிக்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ரொம்ப சின்னதாக அதாவது உலோகங்கள்லாம் அந்தளவுக்கு மெலிசாக நம்ம உருவாக்க முடியும், அந்தளவுக்கு நம்ம விஞ்ஞானம் வளர்ந்துருச்சு. அப்போ அதனால ஸ்டீல்லையே நிறைய வெரைட்டிஸு ஊசி வந்துருக்குது இப்போது. அது எப்படின்னாக்கா ஊசியிலையும் நிறைய வகை இருக்குது. அளவுகள் அரை சுண் சுண் அப்படிங்கிறது நம்ம விரட்கடைன்னு சொல்கிறோம்ல, அந்த விரட்கடைன்றது ஒரு சுண் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் அரை சுண் அளவிலிருந்து 3-4 சுண் அளவு வரைக்கும் ஊசிகள் இப்போ தயாரிச்சிருக்காங்க. ஒரு சில பக்கத்தில் அதாவது இப்போ எப்படின்னாக்கா இப்போ முதுகில் தோளில் அந்த மாதிரிலாம் இருக்கும்போது கொஞ்சம் ஆழமாக இறக்க வேண்டியிருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரியான ஊசிகளை அவங்க யூஸ் பண்ணுறாங்க. எந்த உலகத்தில் தயாரித்தாலும் சரி, நமக்கு முக்கியமான வேலை என்னன்னாக்கா அந்த புள்ளிகளை குறிப்பிட்டு அந்த எனர்ஜி பாயிண்ட்ஸ் அந்த புள்ளிகளை தூண்டணும், அவ்வளோதான். நீங்கள் ஊசியே போடணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் விரலில் ப்ரெஸ் பண்ணலாம். விரல் இல்லையா, நீங்கள் ஒரு பென்சில் பென்சிலோட முனை பின்பக்க முனையை வச்சு நீங்கள் தூண்டலாம். ஏன்னா இப்போ உங்களுக்கு ஒரு 5 பாயிண்ட் இருக்குது, நீங்கள் ஒரு 1 நிமிஷம் 1.5 நிமிஷம் நீங்கள் ஒவ்வொரு பாயிண்ட்டையும் நீங்கள் தூண்டணும் அப்படின்னாக்கா உங்களுக்கு விரல் இந்த விரல் நீங்கள் எதில் நீங்கள் ப்ரெஸ் பண்ணுறீங்களோ உங்களுக்கு விரல் வலி எடுக்கலாம். நீங்கள் இந்த மாதிரியான ஒரு பென்சிலோ எதையாவது வச்சு நீங்கள் அதை ப்ரெஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து அந்த புள்ளிகளை தூண்டணுன்றது தான் முக்கியம், எந்த கருவின்றது முக்கியம் இல்லை.
சரி, இப்போ அலோபதி மருத்துவ முறையில் வந்து டிஸ்போசபிள் சிரிஞ்சுன்னு இருக்குது, இதில் அது மாதிரி இருக்குதா? ஒரு மருத்துவத்துக்கு ஒருத்தர் வர்றாருன்னா அவருக்கு எவ்வளவு நாள் ஒரு ஊசியை உபயோகப்படுத்தலாம்?
இல்ல அதுலயும் வகை இருக்கு. அதாவது இப்ப எப்படின்னாக்கா இப்ப நம்ம அந்த ஸ்டீல்லையோ வெள்ளியிலயோ தங்கத்திலயோ பண்ணக்கூடிய ஊசிகள் எல்லாம் நம்ம மறுபடியும் பயன்படுத்தலாம். மறுபடியும் பயன்படுத்தக்கூடிய ஊசிகளை நீங்க சரியான முறையில ஸ்டெரிலைஸ் பண்ணிருக்கணும், பதப்படுத்தி அதனால நோய் கிருமி தொற்று இருந்துச்சுன்னா அதெல்லாம் மாற்றி கொதிக்கிற தண்ணியில 1 மணி நேரம். இப்ப நம்ம சாதாரண ஊசி ஆங்கில மருத்துவத்திலேயே நம்ம ஊசியை கொதிக்க வைக்கிறோம், கொதிக்கிற தண்ணியில 1 மணி நேரம் போட்டு அதை எடுத்து அதுக்கப்புறம் ஸ்பிரிட்ல ஆல்கஹாலில் போட்டு அதை ஸ்டெரிலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் யூஸ் பண்றோம். அந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணலாம். அப்போ அதை நீங்க வேற யாருக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பொதுவா ஒரு சில இப்போ மருத்துவர்கள் அக்குபஞ்சர் மருத்துவர்கள் என்ன பண்ணுறாங்கனாக்கா இப்போ ஒரு நோயாளி வராரு, பார்த்துட்டு சரி உங்களுக்கு இப்போ ஒரு மாதம் தொடர்ந்து ஒரு 4 வாரத்துக்கு 5 வாரத்துக்கு சிகிச்சை பண்ணணும் அப்படின்னாக்கா அந்த ஒரு பேக்கெட் உங்களுக்கு தேவையான ஒரு 10-15 ஊசி உங்களுக்கு தனியாக எடுத்து வச்சுருவாங்க. அதை நீங்கள் வரும்போது அதை நீங்கள் வீட்டுக்கு கொண்டு போகலாம், கொண்டு போய் கொதிக்கிற தண்ணியில் போட்டு நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம். இங்கே வந்தோடனே அது ஆல்கால தரவிட்டு அவங்க உங்களுக்கு ட்ரீட்மெண்ட், அது ஊசி வேறு யாருக்குமே பயன்படுத்தாமல் உங்களுக்கு மட்டுமே பயன்படுத்த அளவுக்கு இப்போ பண்ணிகிட்ருக்காங்க. அதை தவிர இப்போ டிஸ்போசபிள் நீடில் நிறையா வந்துருச்சு, அது இதே மாதிரி தான். அது ஒரு முறை பயன்படுத்தினா எடுத்து போட்டுக்கலாம். அப்ப அதனால இந்த மாதிரி இந்த தொற்று பரவும்ன்ற அந்த பயமே கிடையாது.
இப்ப 4 வாரம் அப்படின்னா 7 நாளும் எடுத்துக்கணுமா, இல்ல குறிப்பிட்ட 1 நாள் அந்த குறிப்பிட்ட டைம் தான் எடுத்து?
இல்ல, அது ஒரு சில நோய்க்கு தகுந்த மாதிரி நம்ம சிகிச்சை முறை மாறும். அதான் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இது நோய்க்கான சிகிச்சை இல்ல, நோயாளிக்கான சிகிச்சை. அப்போ உங்க உடம்பு எந்த அளவுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுதோ, நல்லா ஒரு தடவை போட்ட உடனே ரெஸ்பான்ஸ் இருக்கு அப்படின்னாக்கா நம்ம வாரத்துக்கு 1 முறையும் எடுத்துக்கலாம், 5 நாளைக்கு 1 முறையும் எடுத்துக்கலாம். ஒரு சில நோய்களுக்கு கொஞ்சம் நம்ம 1 நாள் விட்டு 1 நாள் நம்ம எடுத்துக்கலாம். தினசரி போடக்கூடிய நோய்களும் உண்டு, பாயிண்ட்ஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னாக்கா டெய்லி நீங்கள் கொடுத்தீங்கன்னாக்கா அது சரியாகக்கூடிய நோய்களும் உண்டு. பொதுவாக அப்படின்னா வாரத்துக்கு 2 முறை கொடுக்கறது நல்ல ரிசல்ட்டை கொடுக்குது, நாம் பண்ணுற வரைக்கும் நல்ல ரிசல்ட் இருக்கு. அது நான் இப்போ இந்த ஊசி போடுறத தவிர அந்த குறிப்பிட்ட அந்த பாயிண்ட்ஸ் என்னன்றதை நம்ம அந்த நோயாளிக்கு நம்ம சொல்லிட்டோம்னாக்கா அவங்க டெய்லி காலையிலையும் சாயந்தரமும் அவங்களே அழுத்தம் கொடுத்து அதை தூண்டி விட்டு தொடர்ச்சியாக அந்த 1 வாரத்துக்கு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம வாரத்துக்கு 1 நாளோ 2 நாளோ நம்ம நீடில் போட்டால் கூட போதும்.
யாரெல்லாம் இந்த ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்கலாம், சின்னவங்க பெரியவங்க? வயசு வித்தியாசமே
கிடையாதுங்க. சின்ன குழந்தையிலேருந்து, பிறந்த குழந்தையிலேருந்து எவ்வளோ வயசானவங்க வரைக்கும் எடுத்துக்கலாம். அவங்க பாடியில் இந்த தூண்டுதல் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுதோ அந்த அளவுக்கு நம்ம சிகிச்சை கொடுக்க வேண்டியிருக்கும். இப்போ வயசானவங்களுக்கு இப்போ மூட்டு வலி மூட்டு தேய்மானம்ன்றலாம் வருது, இப்போ அவங்களுக்கும் கொடுக்கும்போது அந்த வலியை குறைக்கத்தான் முடியும். முழுமையாக சரி பண்ணுறதுக்குன்றதுக்கு நம்ம வேறு ஏதாவது முறைகள் தான் பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா தேய்மானத்தை நம்ம சரி பண்ணுறதுக்கு முடியாது. இப்போ மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை பண்ணுறாங்க, இப்போ அந்த மாதிரி இருக்க கண்டிஷன்லாம் நம்ம அக்குபஞ்சரில் சரி பண்ண முடியும்லாம் சொல்ல முடியாது. அவங்களுக்கு எந்த அளவுக்கு அதை அவங்க பாடி ஏற்றுக்குதோ அந்த அளவுக்கு நம்ம அக்குபஞ்சர் வைத்தியம் பண்ணலாம்.
நான் முதல்ல உங்கள்ட்ட சொன்னீங்களா, ஒத்தை தலைவலி சைனசைட்டிஸ்க்குலாம் நல்ல ஒரு மருத்துவ முறை இது அப்படின்ட்டு. அது மாதிரி இதில் வந்து கண்டிப்பா சீக்கிரமே குணம் கிடைக்கும், நீங்க சொன்னீங்க நோயாளியின் உடம்பு நிலையத்தை கூட மாறுபடுது, நீங்க அதை தவிர கான்பிடண்டா இதுல கண்டிப்பா குணமாகும்.
எல்லா நோய்க்கும் குணமாகும், எல்லா நோய்க்குமே இதுல இந்த அக்குபஞ்சர் சிகிச்சை குணமளிக்கும். கேன்சர், எய்ட்ஸ் இந்த மாதிரியான ஆட்கொல்லி நோய்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா, அதுக்கு ஆங்கிலம் முறையிலையும் மருத்துவம் கிடையாது. அந்த அளவுக்கு இருக்க ஒரு சில நோய்களை தவிர மற்றபடி எல்லா ஆல்மோஸ்ட் எல்லா நோய்களுக்கும் இதுல குணப்படுத்த முடியும்.
சுகப்பிரசவம் கூட பண்ண முடியுமா?
பிரசவம் முழுக்க முழுக்க அக்குபஞ்சர் வைத்தியம் மூலமாகவே பண்ணலாம், மருந்துகளே சாப்பிடாம. ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனால், தெரிஞ்ச ஒரு லேடி இங்கே தான் இருக்காங்க பல்லடம் பக்கத்தில், அவங்களுக்கு இப்போ ஒரு 4 மாதத்துக்கு முன்னால் பிரசவமானது, அவங்க மருந்தே சாப்பிட்டது கிடையாது. இதுக்கான அந்த பராமரிப்பு மருந்துகள் வேற எதுவுமே பார்த்துக்கல. இதுக்கான குறிப்பிட்ட சில புள்ளிகளை மட்டும் அவங்களே ப்ரெஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பிரசவத்துக்கு தாய் வீட்டுக்கு போனாங்க, பஸ்லேயே போனாங்க. பிரசவம் முடிச்சு ரெண்டாவது நாள் பஸ்லேயே திரும்பி வந்தாங்க, குழந்தையும் எடுத்து பஸ்ல வந்தாங்க. சுகப்பிரசவம் தான், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அவங்க மருந்தே சாப்பிடாம பிரசவத்துக்கெல்லாம் நல்ல மாதிரி.
ஆச்சரியமா இருக்குது. சரிங்க சார், இப்ப பரவாயில்ல, நம்ம வந்து எங்க பார்த்தாலும் இந்த ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கேள்விப்படுறோம். சின்ன குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எங்க பார்த்தாலும் ஸ்ட்ரெஸ். இதுக்கு வந்து இந்த ஆன்டி டிப்ரெசன்ஸ் நம்ம யூஸ் பண்ணும் போது சைட் எஃபெக்ட்ஸ் நிறைய இருக்குது. சில பேர் வந்து மாத்திரைக்கே அடிக்ட் ஆகிட்டு இல்லாம இருந்தா கூட நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் வந்துருமோன்னு பயத்துல கூட மாத்திரை சாப்பிடுறவங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு இது எப்படி உபயோகமாகும்?
இந்த வைத்தியத்தை பொறுத்தவரை நீங்க மருந்துகளே சாப்பிட வேண்டாம். மருந்தே சாப்பிடாம குணப்படுத்த, அதாவது ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம உடம்புல இருக்க அந்த சக்தி ஓட்டத்தை சீர்படுத்துற வேலை தான் நம்ம செய்யறோம். இப்போ இந்த அளவுக்கு பேசுனதுக்கு அப்புறம் கண்டிப்பாக அந்த சக்தி ஓட்ட பாதைகள், அதை எப்படி இந்த நோய் குணமாகுது அப்படின்றத பற்றி நான் இப்போ சொல்லி ஆகணும். அப்போ தான் தொடர்ந்து நம்ம பேசுறதுக்கு இதாக இருக்கும். இப்போ அந்த சக்தி ஓட்ட பாதைகளை நம்ம சரி பண்ணுறோம் சொல்லிட்டு இருக்கோம். நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் ஒரு புள்ளியில் நம்ம அழுத்தம் கொடுத்தானாக்கா அந்த சக்தி ஓட்ட பாதைகள் எப்படி சரியாகுது அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன சொல்லப்படணும், நம்ம இந்திய மருத்துவ முறை நம்ம பாரம்பரிய இதுலேயே நம்ம சொல்லும்போது பஞ்சபூதங்கள் அதுதான் மெயின். இந்த அக்குபஞ்சருக்கு முக்கியமான விஷயம் இந்த பஞ்சபூதம். இந்த ஃபைவ் எலிமெண்ட்ஸ்னு சொல்கிறது நம்ம என்ன, நிலம், நீர், காற்று, ஆகாயம், வாயு. அதே மாதிரி சீன முறைப்படி அவங்க அஞ்சு பஞ்சபூதங்களை அஞ்சு விதமாக பண்ணியிருக்காங்க. ஆகாயம், ஆகாயத்தை சீனர்கள் வுட்டுன்னு சொல்கிறாங்க, மரம். அதுக்கு அடுத்தது நெருப்பு, அதுக்கு அடுத்தது நிலம், அதுக்கு அடுத்தது மெட்டல்னு அவங்க சீனர்கள் சொல்கிறாங்க. நம்ம இங்கே காற்றுன்னு சொல்லலாம், காற்று மூலகம், அதை அவங்க மெட்டல்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்தது நீர் மூலகம், வாட்டர். இந்த ஐந்து மூலங்கள், இந்த பஞ்சபூதங்களால் உருவானதுதான் நம்ம உடம்பு எல்லாமே. நம்ம எனர்ஜின்றது காஸ்மிக்கில் இருக்க இந்த பஞ்சபூத சக்திகளை நம்ம உடம்பு அதுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்குது. அந்த இயக்கம் அதனால அந்த சக்தி ஓட்டம் சீர்படுது. அதில் ஏதாவது தடை ஏற்பட்டால் மட்டும்தான் நமக்கு நோய் உருவாகிறது. இப்போ அந்த இப்போ நமக்கு ஒரு இப்போ நீங்கள் சொன்ன தலைவலி, தலைவலிங்கிறது இப்போ இந்த நெருப்பு சம்மந்தப்பட்ட நோய். நெருப்பு மூலகத்தில் அந்த சேனலில் இருக்க குறைபாடு தலைவலியாக வரலாம். அப்போ அதில் இருக்கிற அந்த குறிப்பிட்ட புள்ளிகளை நம்ம தூண்டி விட்டோம்னாக்கா அந்த சக்தி ஓட்ட பாதை சீர்படுது. அப்போ உங்கள் தலைவலி இல்லாமல் போகுது. அதே மாதிரி டிப்ரெஷன், அது மன இறுக்கம். மன இறுக்கத்துக்காக மனத்தை உற்சாகமாக ஊட்டக்கூடிய அந்த சக்தி ஓட்ட பாதையில் ஒரு சில புள்ளிகளை நீங்கள் தூண்டி விட்டீங்கன்னாக்கா நீங்கள் மருந்து மாத்திரைக்கே போக வேண்டாம். நீங்கள் எப்போவுமே சுறுசுறுப்பாக இருப்பீங்க.
சரிங்க சார், இப்போ சில குழந்தைகள் வந்து இயற்கையிலே வந்து துருதுருன்னு இருப்பாங்க, சில குழந்தைகள் மந்தமாக இருப்பாங்க. அப்படிங்கும்போது நீங்கள் சக்தி ஓட்டம் அப்படிங்கிறீங்க. ஒருவேளை அந்த துருதுருன்னு இருக்கிற குழந்தைகளுக்கு வந்து சக்தி ஓட்டம் அதிகமாயும், மந்தமா இருக்கிற குழந்தைகளுக்கு சக்தி ஓட்டம் கம்மியா இருக்குமா? அதுக்கும் இதுக்கும் ஏதாவது
அந்த மாதிரி சம்பந்தம் இல்லை. அதாவது சுறுசுறுப்பா இருக்கிறது சக்தி ஓட்ட பாதையில இருக்க குறைபாடுன்னு சொல்ல முடியாது. இப்போ சுறுசுறுப்பா இருக்கிறதுனா அந்த பாடி ஆக்டிவிட்டீஸ், ஒரு சிலர் எப்படின்னாக்கா ரொம்ப சைலண்டா இருப்பாங்க, நிறைய வேலைகள் அதிகமா பண்ணுவாங்க. அவங்களுக்கு இந்த எழுதுற வேலை, உட்கார்ந்து செய்யக்கூடிய வேலைகள் இருக்கும். ஒரு சிலர் ஓடி ஆடி வேலை செய்வாங்க, அவங்களுக்கு ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு வேலை செய்ய முடியாது. அது அவங்கவுங்க இயக்க தன்மை, அதாவது அவங்கவுங்க உடம்பு அவங்கவுங்க அது மனம் சம்மந்தப்பட்ட விஷயம். அது அவங்க சுறுசுறுப்பாக இருக்கிறது சோர்வாக இருக்கிறதுலாம். இப்போ சுறுசுறுப்பாக இருக்கிற ஒருத்தர் ரெண்டு நாளாக சோர்வாக இருக்காரு அப்படின்னாக்கா தான் அது பாதிப்பு. எப்போவுமே ஓடி ஆடி வேலை செய்கிறவர் ரெண்டு நாளாக சோர்வாக உட்காந்துட்டுருக்காருனாக்கா அப்போ அவருக்கு ஏதோ பாதிப்பு இருக்குது, மன அழுத்தம் இருக்குது, ஒரு டிப்ரெஷன் இருக்குது அப்படின்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ அதை சரிப்படுத்துறதுக்காக நம்ம ஏதாவது ஆன்டி டிப்ரெஷன், இப்போ நம்ம மருந்து சாப்பிட்றத விட இந்த மாதிரி புள்ளிகள் கொடுத்தோம்னா அவங்கள சுறுசுறுப்பாக்கலாம்.
சரிங்க சார், நல்லா சொன்னீங்க. இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல நம்ம இந்த மாதிரி போர்டை பாக்குறோம், டிவியில விளம்பரங்கள் கூட பாக்குறோம். ராத்திரி 10 மணிக்கு மேல பாத்தீங்கன்னா அந்த வைத்திய முறைகள் எல்லாமே வருது, பேப்பர்ல வருது. அலோபதியிலயும் நிறைய போலி டாக்டர்கள் இருக்கிறாங்க, எல்லா மருத்துவ முறைகளையும் போலிகள் இருக்கதான் செய்யறாங்க. இப்ப இது நம்ம எப்படி இவர் வந்து உண்மையான டாக்டர் அப்படிங்கறது எப்படி தெரியும்?
இந்த அக்குபஞ்சர் வைத்தியத்தை பொறுத்தவரையில இந்திய அரசு அங்கீகரிக்கப்பட்ட சர்டிபிகேட் இல்லாட்டி ஏதாவது பல்கலைக்கழகத்தில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சான்றிதழ் அவங்க வச்சுருந்தாங்கன்னாக்கா அதை நீங்கள் அவங்ககிட்டயே நீங்கள் கேட்கலாம். அவங்க எங்கே ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்களோ அந்த இடத்துல அவங்க ஒரு சர்டிஃபிகேட் ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்கணும். அது இந்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட டிப்ளமாவாக இருக்கணும். இந்திய அரசாங்கத்தில் டிப்ளமா அக்குபஞ்சர், மாஸ்டர் டிப்ளமா இன் அக்குபஞ்சர்ன்ட்டு ரெண்டு சர்டிஃபிகேட்டை அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதை தவிர ஒரு சில பல்கலைக்கழகங்கள் இதுக்கான கோர்ஸ் நடத்தி சர்டிஃபிகேட் கொடுக்குது. இதை தவிர நிறைய பேர் இந்த மாதிரி சிலோன்லேருந்து அங்கேருந்து இங்கேருந்துலாம் சர்டிஃபிகேட் வாங்குறேன்லாம் சொல்லிட்டு நிறைய பேர் வாங்கியிருக்கிறதா கேள்விப்படுறோம். அது இந்திய அரசால் அங்கீகரிக்கப்படாத சர்டிஃபிகேட்டாக இருந்தால் நீங்கள் அவங்கக்கிட்ட, அவங்களுக்கு வைத்திய முறை தெரியலாம் பட்டு வைத்தியம் பண்ணிக்கிறது நீங்கள் கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கிட்டால் நல்லாயிருக்கும். ஒரு சிலர் புக்கை மட்டுமே படிச்சுட்டு எனக்கு இந்த பாயிண்ட் தெரியும் அந்த பாயிண்ட் தெரியும்னு சொல்லிட்டு வைத்தியம் பண்ணுறாங்க. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா இந்த அக்குபஞ்சரை நீங்கள் ஒரு பாயிண்ட்டை மாற்றி போட்டிங்கன்னாக்கா அதனால் சைடு எஃபெக்ட் எதுவும் கிடையாதுன்றது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. அதனால் நீங்களே தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ப்ரெஸ் பண்ணலாம். நீங்கள் கரெக்டாக குறிப்பிட்ட இந்த இடத்துல நீங்கள் ப்ரெஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் கொஞ்சம் தள்ளி ப்ரெஸ் பண்ணால் இதோடைய அந்த நோய் சரியாகாத தவிர அதனால் சைடு எஃபெக்ட் எதுவும் வராது. அதனால் நிறைய பேர் இந்த மாதிரி போலியாக பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ட்டு கேள்விப்படுறோம். நீங்கள் தாராளமாக நீங்கள் பார்க்கலாம், சர்டிஃபிகேட் இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வைத்தியம் பார்த்துக்கலாம்.
சரிங்க சார், இதில் வந்து பத்திய முறைகள் அப்படின்னு ஏதாவது இருக்குதுங்களா?
இது எந்த விதமான பத்திய முறைகளும் கிடையாது, ஏன்னா இதுக்கு மருந்து கிடையாது. மருந்து நீங்கள் ஏதாவது வெளி மருந்து சாப்பிட்டா தான் அதுக்கான பத்திய முறைகள் இருக்கணும். இதை நீங்கள் அந்த அக்குபஞ்சர் மருத்துவ முறைன்றத நம்ம ப்ரெஷரோ ஊசியோ குத்தும் போது ஒரே ஒரு விஷயம் மட்டும் நம்ம கவனத்தில் வச்சுட்டா போதும். அதாவது சாப்பிட்ட உடனே நம்ம இந்த வைத்தியம் பண்ணக்கூடாது, வயிறு நிறைய இருக்கும்போது. அதுமாதிரி இது போட்டதுக்கப்புறம் உடனே சாப்பிடக்கூடாது. அப்போ சாப்பாட்டுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாலேயோ பின்னாலேயோ நீங்கள் இந்த அழுத்தம் கொடுக்கலாம். வேறு எந்த விதமான பத்திய முறைகள் கிடையாது. உங்கள் உடம்புக்கு எது சரியாகுதோ அதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு சிலருக்கு வயிறு சம்மந்தப்பட்ட அசிடிட்டி இருக்கும், அசிடிட்டிக்காக நீங்கள் அந்த பாயிண்ட் போட்டிருப்பீங்க. வாயு தொல்லை இருக்கிற அந்த உணவு பதார்த்தங்களை குறைச்சிக்கிறது எப்போவுமே நல்லது தான். அதுக்காக நான் இந்த வைத்தியம் பார்க்குறேன்றதுக்காக நான் எது வேணாலும் சாப்பிடுவேன்ட்டு அந்த மாதிரி வீராப்பு பேசுறது கூடாது. உங்களுக்கு எது ஒத்துக்குதோ அதெல்லாம் நீங்கள் தாராளமாக சாப்பிடலாம். இன்னும் சொல்லப்போனால் சர்க்கரை வியாதிக்கு இயற்கையான இனிப்பு பொருட்களை நீங்கள் சாப்பிடலாம். இந்த வெள்ளை சர்க்கரையை தவிர பழங்கள்லாம் சாப்பிடலாம் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு சிஸ்டமே இருக்கு.
சரிங்க சார், ரொம்ப அருமையான விளக்கம் கொடுத்தீங்க. அக்யூபங்க்சர்னா என்ன, அதனால எந்தெந்த நோய் குணமாகுது, அதெல்லாம் நீங்க ஒரு நம்பிக்கை அளிக்கும் விஷயமா என்ன சொன்னீங்கன்னா இதுல சைட் எஃபெக்ட்ஸ் கிடையாது அப்படின்னு சொன்னீங்க. சர்க்கரை நோயாளிகள் இயற்கையா கிடைக்கக்கூடிய இனிப்புகளையும் சாப்பிடலாம் அப்படின்ட்டு நீங்க ரொம்ப அருமையா சொன்னீங்க. சர்க்கரை நோய் பற்றி அதோட விஷயங்களை பத்தி நம்ம அடுத்த சந்திப்பின் போது அதை பத்தி பேசலாங்க சார். நன்றி, வணக்கம்.
நன்றி.
அக்யூபங்க்சர் பத்தி விரிவான தகவல்களை நமக்கு எடுத்து சொன்னவங்க எஸ் விஜயகுமார் அவர்கள்,
உடன் உரையாடியவர் என் கோமா.
நிகழ்ச்சி குறித்த உங்கள் எண்ணங்கள் வரவேற்கப்படுகின்றன. முகவரி: விவசாயி சமுதாய வானொலி, விரிவாக்க கல்வி இயக்ககம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர் 3. தொலைபேசி எண் 243-1055. வெளியூர் நேயர்கள் 0422 அப்படிங்கிற இணைப்பு எண்ணையும் சேர்த்து பயன்படுத்துங்க. மீண்டும் ஒருமுறை தொலைபேசி எண்ணை நினைவுபடுத்துகிறோம், 0422-243-1055. நமது நிகழ்ச்சிகளை அக்ரிடெக் போர்ட்டல் என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்படுவதன் மூலம் நீங்கள் எங்கிருந்து வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் நிகழ்ச்சிகளை கேட்டு பயன்பெறலாம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம். வணக்கம் நண்பர்களே.